இந்த தேர்தல் முதலில் என்று இப்போது சொல்ல முடியாது. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவிப்போம். மே தினத்தன்று ட்ரோன்கள் பறக்க தடை. ரணில் மைத்ரி ரகசிய சந்திப்பு, தெற்கு அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பு. வீரவசனங்களை பேசாமல் தீர்வுகளை வழங்குங்கள், பிள்ளையான் சாணக்கினிடையே வாக்குவாதம். இலங்கையின் உயர்ந்த மனிதன் முல்லைத்தீவில். சுன்னாகத்தில் 19 வயது மாணவன் திடீரென்று உயிரிழப்பு. கொழும்பிலிருந்து வந்தவர் யாழ்ப்பாணத்தில் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. வெளிநாடு செல்ல முயன்ற தமிழ்ப் பெண்கள் கட்டநாயக்க விமான நிலையத்தில் கைது. தென்னிலங்கையில் ஒரே நேரத்தில் ஏற்பட்ட திடீர் சுகையினம், மூவர் மரணம், ஆபத்தான நிலையில் மற்றொருவர். நாட்டின் தற்போதைய நிலைமையில் எந்த தேர்தல் முதலில் நடக்கும் என்று இப்போது கூற முடியாது என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். எனினும் இந்த வருடமும் அடுத்த வருடமும் தேர்தல் வருடங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த தேர்தலையும் எந்த நேரத்திலும் எதிர்கொள்ள ஆளுந்தரப்பு தயாராகவே இருக்கின்றது என்றும் அவர் கூறினார். ஆளுந்தரப்பை அனைத்து எதிர்க்கட்சிகளும் கூட்டிணைந்தாலும் கூட தோற்கடிக்கவே முடியாது என்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். மே தின கூட்டங்களை காணொலி பதிவு செய்து அனுமதியின்றி ட்ரோன்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கு அவசியமானால் அதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதேச போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்தார். இது நாடளாவிய ரீதியில் நடைபெறுகின்ற அனைத்து மேதின பேரணிகளுக்கும் பொருந்தும் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மேதின பேரணிகளில் கலந்து கொள்கின்ற அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மே மாதம் 1 நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மேதின கூட்டங்களுக்காக நாடளாவிய ரீதியில் 9,000 அதிகமான போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதன்படி போலீஸ் விசேட அதிரடிப்படையின் 350 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தேவைப்பட்டால் ராணுவம் வரவழைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வாகரை பகுதியில் முன்னெடுக்கப்படவுள்ள இல்மினைட் அகழ்வு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன் மற்றும் சிவனேஸ்வர சந்திரகாந்தனிடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வாகரை பகுதியில் முன்னெடுக்கப்படவுள்ள இல்மினைட் அகழ்வு தொடர்பில் இரா சாணக்கியன் கருத்துக்களை முன்வைக்கும் போது இவ்வாறு வாக்குவாதம் இடம்பெற்றது. வாகரை பகுதியில் இல்மினைட் அகழ்வு மற்றும் ராயல் பண்ணை திட்டங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்று கோரி வாகரை பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதன்போது இவ்வாறான திட்டங்கள் பொருத்தமற்றவை என்று ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதுடன் திட்டங்கள் முன்னெடுக்கப்படுமானால் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். இதன் பிரகாரம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கருத்து வெளியிட்ட இரா சாணக்கியன், மக்களுக்கு ஏற்புடைய வகையில் அமையாத எந்த ஒரு திட்டத்திற்கும் தாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்று உறுதியளித்தார். மேலும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் பொது இடங்களிலும் வீரவசனங்களை பேசாமல் உரிய தீர்வுகளை வழங்குவதே சிறந்த விடயமாக இருக்கும் என்பதை வலியுறுத்தியுள்ளார்.
ஒரு சந்திப்பு
இலங்கையின் கடும் அரசியல் நெருக்கடிகளையும் வழக்குகளையும் எதிர்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சில நாட்களுக்கு முன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் என்று தெரிய வருகின்றது. தனது சொந்த தேவைக்காக ஜனாதிபதியை சந்தித்த அவர் அதன்போது சமகால அரசியல் நிலவரம் குறித்து பேசியுள்ளதாகவும் தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் சேர்ந்து கொண்டமைக்காக அவர்களை கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. அதனையடுத்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை அவர் வகிப்பதற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது. அப்படி இருந்தும் கூட தனது சொந்த தேவைக்காக ஜனாதிபதியை சில நாட்களுக்கு முன்னர் அவர் சந்தித்துள்ளதாகவே விமர்சிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இந்த இரட்டை வேடத்தை அவரால் கட்சி பதவிகளிலிருந்து நீக்கப்பட்ட அந்த எம்பிக்கள் அம்பலப்படுத்தியுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி கட்சியாக மாற்றுவேன் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சூளுரைத்துள்ளார். இது தொடர்பில் தெற்கு ஊடகம் ஒன்றிடம் அவர் கருத்துரைக்கையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து மைத்ரியால் வெட்டப்பட்ட நிறைய ஆட்களின் பெயர்கள் என்னிடம் உள்ளன. எனக்கு தேர்தலில் போட்டியிட திட்டமில்லை. எனது தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அழிந்து கொண்டு போவதை பார்த்துக் கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. அதை காப்பாற்றுவதற்காகவே நான் கட்சியின் விவகாரத்தில் தலையிட்டுள்ளேன். நிச்சயமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி கட்சியாக என்னால் மாற்ற முடியும் என்று தெரிவித்தார். மறுபுறம் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படுவதற்கு முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா தீர்மானித்துள்ளார். தனக்கு இன்னும் அமைப்பாளர் பதவி எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் கட்சி உறுப்புரிமை மட்டும் உள்ளது என்றும் தற்போது ஓரம் கட்டப்பட்டுள்ளேன் என்றும் விஜித் விஜயமுனி சொய்சா தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில் அமைச்சர் பதவி வகித்த விஜித் விஜயமுனி சொய்சா அதன் பின்னர் மைத்ரி தரப்புடன் இணைந்தார். பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்டார். எனினும் நாடாளுமன்றம் தெரிவாகவில்லை. இந்நிலையில் அவர் சுயாதீனமாக செயற்பட முடிவை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தி எனும் புதிய கட்சி யாழ்ப்பாணத்தில் இன்று முதல் ஆரம்பித்து வைக்கப்படுவதாக அந்த கட்சியின் உபதலைவர் அப்பையா ராஜவேந்தன் தெரிவித்தார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார்.
ஐக்கிய மக்கள் கட்சி என்று கட்சியை இன்று முதல் புலேந்திர உதயகுமார் தலைமையில் ஐக்கிய மக்கள் கட்சி என்ற பெயரில் நாங்கள் வந்து அறிமுகம் செய்கிறோம். அந்த வகையில் அரசியல் இலங்கை அரசியல் யாப்பின் சட்டங்களுக்கு உட்பட்டு ஜனநாயக ரீதியாக எங்களது பொது வேலைத்திட்டங்கள் அனைத்தையும் மக்களுடன் இணைந்து செயற்படுத்துவதற்காக நாங்கள் இந்த கட்சியை உள்ளிலிருந்து புலேந்திரன்
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இலங்கையில் மிகவும் உயரமான மனிதனாக அடையாளம் காணப்படும் குணசிங்கம் கயேந்திரன் வசித்து வருகின்றார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியிலேயே இலங்கையில் மிகவும் உயரமான குறித்த மனிதர் வசித்து வருகின்றார். இவர் 7 அடி 2 அங்குலம் உயரத்தினை கொன்றிருப்பதாலேயே இலங்கையில் தற்போது உயரமான மனிதராக இடம் பிடித்துள்ளார். 45 வயதுடைய 2 பிள்ளைகளுக்கு தந்தையான இவர் முச்சக்கர வண்டி ஓட்டுநராகவும் இருக்கின்றார். இவர் அதிக உயரமாக இருப்பதனால் முச்சக்கர வண்டிக்குள் அமர்ந்திருப்பது கூட கடினமானதாகும். தனது அசாதாரண உயரத்தால் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுவதாகவும் இலங்கையில் தனது கால்களின் நீளத்திற்கேற்ற பாதனைகளை எடுக்க முடியவில்லை என்றும் அவற்றை வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் பேருந்தில் இருக்கைகள் கிடைக்காதுவிட்டால் பயணிப்பது சிரமமாக உள்ளது என்றும் நீண்ட தூரம் பேருந்தில் பயணிப்பதாக இருந்தால் இருக்கைக்கு முன்பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
எனது பேர் குணசிங்கம் கஜேந்திரன், கைவேலி முதலாம்பட்டாரம். எனது உயரம் வந்து நான் சிலங்கார உயரவரால் அடங்கப்பட்டது. எந்த உயரம் வந்து 7 அடி 2 அங்குலம். நான் இப்போ எனக்கு 2 பிள்ளைகள், அவரோட அவள் படிக்கிறேன், மற்ற 3வது படிக்கிறேன். இப்போ நான் வந்து வாழ்வாரமாக இப்போ ஒரு ஆட்டோ தான் போய் ஓடுறேன். சில ஒரு வருமானம் காணும், என்ன மாதம் பெட்ரோல் அடிக்கிற செலவுகள் இருக்கிறாங்க. அப்போ அதால் என்ன 2 பால் மாடு 2 எடுத்துகிட்டு இருந்துன்னா அப்போ அதில் வந்து ஒரு வருமானம் பெறும். அதே மாதிரி இப்போ பஸ்ஸில் போக்குவரத்து ஏற்படுதுனா பஸ்ஸில் நின்று போயிடலாம். அது இப்போ ஃபுல் க்ரௌடாக இருக்குது, வேறினா இப்போ ஆக்கள் ஒளிமையாக தான் சீட் கிடைக்கும். வேறு சீட் கிடைக்கிற குறையாக இருக்குது, சில இடம் ஆக்கள் கொஞ்சம் இறக்குங்க அப்படி செட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்து போடலாம். பஸ் பயணம் குறைவிடும், இப்போ ஏன்னா யாழ்ப்பாணம் போட லாங் ட்ரிப் நின்று போயிடலாம். அப்போ அதுக்காக வாடகை சீட் புக் பண்ணி தூர் பயணம் போட சீட் புக் பண்ணி தான் போடுறேண்ணா. எனக்கு அதுவும் இடச்சீட்டுக்கு இருக்கலாம், ஒன்றுக்கு முன் சீட்டுக்கு இருக்கலாம், பின் சீட்டுக்கு இருக்கணும், அப்போ தான் கால் மடிச்சு இருக்கலாம். அப்படி தான் புக் பண்ணி போடுறேண்ணா.
மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்ட கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர் ஒருவர் நேற்று முன்தினம் திடீரென்று உயிரிழந்துள்ளார். இதன்போது சுப்பிரமணியம் வீதி கந்தரோடை சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் என்ற 19 வயது மாணவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த மாணவனுக்கு கடந்த 27ஆம் தேதி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் இணைவில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார். பின்னர் அடுத்த நாளான 28ஆம் தேதியும் இணைவில் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு சென்றுள்ளார். இவ்வாறு சிகிச்சை பெறுவதற்கு சென்றவருக்கு திடீரென்று உடல் மேலும் சுயநலமடைந்த நிலையில் நோயாளர் காவண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை கொண்டு சென்ற வேளையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார். மிகைப்படுத்தப்பட்ட இதயத்தசை வளர்ச்சியாலேயே குறித்த மரணம் நிகழ்ந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. உடற்கூறு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொழும்பிலிருந்து வந்த நபர் ஒருவர் நேற்றைய தினம் காங்கசந்துறை நடேஸ்வரா கல்லூரி கருகாமையில் உள்ள நண்பனின் வீட்டில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதன்போது கொழும்பு கொட்டகனை பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தோபர் சுரேந்திரன் வில்சன் என்ற 65 வயது நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், உயிரிழந்த நபரின் நண்பர் வெளிநாட்டில் வசித்து வருகின்றார். வெளிநாட்டில் வசித்து வருகின்றவரது வீடு காங்கசந்துறை நடேஸ்வரா கல்லூரி கருகாமையில் உள்ளது. குறித்த வீட்டில் வேலை செய்வதற்காக உயிரிழந்த நபரும் அவரது நண்பரும் வருகை தந்திருந்தனர். இதன்போது குறித்த நபர் திடீரென்று மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார். இதேவேளை நேற்றைய தினம் மானிப்பாய் பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் குளியலறையிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கல்லூரி வீதி மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த ராசநாயகம் சிவகுமார் என்ற 60 வயது நபரை இவ்வாறு அவரது வீட்டு குளியலறையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். நேற்று காலை குறித்த நபரின் வீட்டுக்கு வேலைக்கு சென்றவர்கள் குறித்த நபர் குளியலறையில் சடலமாக இருப்பதை அவதானித்தனர். இந்நிலையில் மானிப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. மானிப்பாய் போலீசார் சடலத்தை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார். போலியான ஆவணங்கள் மூலம் வெளிநாடு செல்ல முயன்ற 2 பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். 17 வயதான இளைஞனை அழைத்து செல்லும் நோக்கில் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய 2 பெண்கள் உட்பட குறித்த இளைஞனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் ஆவணங்கள் பரிசோதிக்கப்பட்டன. இதன் காரணமாக அவர்கள் விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு திணைக்களத்தின் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அங்கு மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப பரிசோதனையின் போது அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் போலியானவை என்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் சிறுவன் தன்னுடன் பெண் தமது தாய் இல்லை என்றும் தமது தாய் இன்னும் புறப்படும் முனையத்தில் காத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இங்கிலாந்தில் வசிக்கும் ஒருவர் தனது மனைவி மற்றும் மகனின் விவரங்களின் அடிப்படையில் சிறுவன் மற்றும் பெண்ணின் பயண ஆவணங்களை போலியாக தயாரித்துள்ளதை கண்டறிந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மக்கள் புகைப்பிடிப்பதற்காக நாளொன்றுக்கு 52 கோடி ரூபாயை செலவிடுவதாக அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் மேற்குறித்த தகவலை வெளியிட்டுள்ளது. மேலும் புகைப்பழக்கம் காரணமாக நாளாந்தம் சுமார் 50 பேர் அகால மரணம் அடைவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கையில் வருடாந்தம் 2300 பில்லியன் புகையிலை வடிகட்டுகள் சுற்றுச்சூழலுக்கு கழிவாக வெளியேற்றப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை களத்துறையில் உள்ள ஹரணகுட கிராமத்தில் ஒரே நேரத்தில் ஏற்பட்ட திடீர் சுயினம் காரணமாக 3 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 43 வயதான ரோஷான் இந்திக்க பெரேரா, 69 வயதான முதுகுடா ஆராய்ச்சிகே மற்றும் 64 வயதான பெசுனிகே உபுல் ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். இதுதவிர அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொருவர் தற்போது ஆபத்தானையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். எவ்வாறாயினும் இவர்கள் ஒரே இடத்திலிருந்து மதுபானம் அல்லது போதைப் பொருள் உட்கொண்டுள்ளார்களா என்று விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர்.